إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. مدفركريا الله من أريار غلي قنية الكريا سهودر غلي فريور غلي إن خطباء من عرب تل الله من أجتي الله من بيتي ينكم مغلكم ننيبوتي وناه அல்லாஹுவை பயந்து அவனுடைய மார்க்க சட்டங்களின்படி அவன் காட்டிய வேதத்தின் வழிமுறையின்படியும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்து கொடுத்த ஒழுக்க மாண்புகளை பின்பற்றி வாழ்வதையும் எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டி, அதன் அடிப்படையில் யார் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அவர்கள் இம்மையிலும் வெற்றியடைந்தார்கள், மறுமையிலும் வெற்றியடைந்தார்கள். அத்தகைய வெற்றியாளர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று அல்லாஹுவிடத்திலே துஆ செய்தவனாக இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். மதிப்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மார்க்கம் தீனு தகாமுல். இந்த மார்க்கம் ஒரு நிறைவான மார்க்கம். இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு பகுதியிலும் எத்தகைய குறையையோ அல்லது ஒரு நடுநிலையற்ற தன்மையையோ அல்லது முரண்பாடுகளையோ அல்லது எல்லை மீறுகின்ற செயல்களையோ இந்த உலகத்தில் யாராலும் கூறிவிட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்தவன். இந்த மனிதர்களுக்காக அவன் தேர்ந்தெடுத்ததுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, நான் உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கு மார்க்கமாக, கொள்கையாக, நெறியாக, வாழ்க்கைக்கு வழியாக ஏற்றுக்கொண்டேன், அங்கீகரித்துக் கொண்டேன், பொருந்திக் கொண்டேன் என்று கூறுகிறார். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த மார்க்கம் இஸ்லாம் தான். அன்பு சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு பகுதி முஸ்லிம்கள் தங்களுக்குள் எப்படி அவர்கள் பழக வேண்டும், அதுபோன்று முஸ்லிம் அல்லாதவர்களுடன் எத்தகைய பழக்க வழக்கங்களை, எத்தகைய உறவு முறைகளை, எத்தகைய ஒழுக்க மாண்புகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது, ஒரு முஸ்லிம் எப்படி தனது சமூகத்திற்குள் பழக வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் இருக்கின்றனவோ அதுபோன்றுதான் ஒரு சமுதாயத்திலே, ஒரு நாட்டிலே வாழக்கூடிய பிற மக்களோடும் அந்த முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களும், அந்த முஸ்லிம் பின்பற்ற வேண்டிய அந்த சட்டங்களும், அந்த வழிமுறைகளும் இருக்கின்றன. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வாழ்ந்தபோது முஷிரிக்குகளுக்கு மத்தியிலே வாழ்ந்தார்கள். பிறகு மதினாவிற்கு வந்தபோது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கத்தை மதினாவிலிருந்து பரப்ப தொடங்கிய போது அங்கே யூதர்கள் இருந்தார்கள், அங்கே முஷ்ரிக்குகள் இருந்தார்கள், இன்னும் கிறிஸ்துவர்களில் சிலரும் இருந்தார்கள். இப்படியாக மாறுபட்ட சமூக மக்களுக்கு மத்தியில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமை பின்பற்றி இஸ்லாமை பரப்பி வெற்றி கண்டார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அநியாயங்களையும் ஒப்பந்தங்களை மீறுவதையும் பிறருக்கு கெடுதல் செய்வதையும் பிறருடைய உயிரிலோ பொருளிலோ அத்து மீறுவதையும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களில் யாருக்கும் எப்போதும் அனுமதித்ததில்லை. ஒரு சம்பவத்தை நாம் இந்த இடத்திலே நினைவு கூற வேண்டும். வந்த சஹாபி முகீரா இப்னு ஷுஅபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவர்கள் இஸ்லாமை ஏற்று வருகிறார்கள். ஆனால் வரும்போது வரக்கூடிய வழியிலே முஸ்லீம் அல்லாத இருவரை கொன்றுவிட்டு அவருடைய செல்வங்களை எடுத்து வந்து விடுகிறார். வரக்கூடிய வழியில் அவர் இஸ்லாமை ஏற்காமல் மதினாவிற்கு தூர தொலைவில் உள்ள ஒரு சமூக மக்களில் இருவரை கொன்றுவிட்டு, அதாவது முகீரா இப்னு ஷுஅபா அவர்களும் அந்த இரண்டு பேரும் பயணித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வரும்போது முகீராவுடைய உள்ளத்திலே தான் இஸ்லாமை ஏற்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. பயணத்தின் தோழர்களாக இருந்தார்கள். ஒரு இடத்திலே ஓய்வு எடுக்கும் போது அந்த இருவரையும் கொன்றுவிட்டு அவர்களின் செல்வத்தை அள்ளிக்கொண்டு அவர் மதீனாவுக்கு வந்து விடுகிறார். இந்த செய்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. முகீரா வந்தவுடன் அல்லாஹுவின் தூதரே, நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன், என்று கூறும்போது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ இஸ்லாமை ஏற்றதை நான் ஏற்றுக்கொண்டேன், ஆனால் நீ எந்த இருவரை கொன்றுவிட்டு வந்தாயோ அநியாயமாக, அவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு செல்வத்தை நீ பறித்து கொண்டு வந்தாயோ அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. அந்த செல்வம் அந்த கொலை செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தார்களிடத்திலே திருப்பி ஒப்படைக்கப்பட வேண்டும். அந்த கொலை செய்யப்பட்டவர்களுக்காக அந்த கொலை குற்றத்திற்குண்டான அந்த பரிகாரம் தியத் என்று சொல்வார்கள். ஒரு உயிரை அநியாயமாக கொன்றுவிட்டால் ஒன்று பழிக்கு பழி அல்லது 100 ஒட்டகங்கள் 100 ஒட்டகங்கள் குற்ற பரிகாரமாக கொடுக்கப்பட வேண்டும். அந்த தியத்தை கொடுத்தால்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகீரா இப்னு ஷுஅபாவிற்கு அழுத்தமாக சொல்கிறார்கள். பிறகு அவ்வாறே கொலை செய்யப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு அந்த தியத் கொடுக்கப்படுகிறது. பிறகுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகீராவை தனது தோழராக ஏற்றுக்கொண்டார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, எப்பேற்பட்ட ஒரு அணுகுமுறையை இஸ்லாம் அல்லாதவர்கள் மதினாவிற்கு சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்தவர்களில் இருவகையான மக்கள் இருந்தார்கள். ஒன்று ரசூலுல்லாஹுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றியவர்களும் இருந்தார்கள். இன்னொன்று ரசூலுல்லாஹுடன் சமாதான ஒப்பந்தம் செய்யாமல் தனித்து வாழ்ந்தவர்களும் இருந்தார்கள். எப்படி இருந்தாலும் சரி, அநியாயமாக ஒரு உயிரை கொல்வதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளவில்லை. குரைஷி வம்சத்திலே அரபு சமூகத்திலேயே மிகப்பெரிய ஒரு தலைவராகவும் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே போற்றப்படக்கூடிய ஒரு நபராகவும் இருந்து கூட அவர் இஸ்லாமை ஏற்று வரும்போது இந்த தவறை செய்ததை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்துக் கொள்ளவில்லை. அவர் இஸ்லாமை ஏற்றதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் அவருடைய அந்த குற்றத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கண்டித்தார்கள், அதற்குரிய பரிகாரத்தை செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நீதமான மார்க்கம்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீம் அல்லாதவர்கள் என்றால் அவர்களிடத்திலே நாம் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம், அவர்களிடத்திலே என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அவர்களை எப்படி வேண்டுமானாலும் பழிக்கலாம் ஏசலாம் என்று ஒரு முஸ்லிம் நினைப்பாரேயானால், பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய வேதத்தை அறிந்தவர்கள், மார்க்கத்தின் ஒழுக்கத்தை அறிந்தவர்கள் தான் முஸ்லிம்கள். யாராவது ஒரு சிலர் அப்படி நினைப்பார்களே ஆனால் கண்டிப்பாக அது அவர்களுடைய அறியாமை. இங்கே ஒரு நபிமொழியை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹதீஸ் என்ன கூறுகிறது, வாசிலா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மன் கதஃப திம்மியன் ஹுத்த லஹு யௌமல் கியாமா பிசியாத்தின் மின் நார் ஃபகுல்து லிமக்ஹூலின் மா அஷத்து மா யுகால் கால் யுகாலு லஹு இப்னல் காஃபிர். வாசிலா ரழியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக, ஒரு மனிதன் முஸ்லிம்களோடு வாழக்கூடிய ஒரு ஜிம்மி காஃபிரை ஒப்பந்தம் செய்து ஒரு நாட்டில் இருவரும் சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு முஸ்லிம் அல்லாதவரை ஒருவர் அவதூறாக பேசினால், முஸ்லிம் அல்லாதவரை ஒருவர் அவதூறாக தரக்குறைவாக ஏசும்படி பேசினால், நாளை மறுமையில் நரக நெருப்பினால் ஆன சாட்டைகளை கொண்டு அந்த முஸ்லிமான மனிதருக்கு ஹத்து நிறைவேற்றப்படும். மன் கதஃப திம்மியன் ஹுத்த லஹு பிசியாத்தி மின் நார் யௌமல் கியாமா. முஸ்லிம் அல்லாத ஒருவரை முஸ்லிமான ஒருவர் அவதூறாக பேசினால், ஏசினால், நாளை மறுமை நாளில் நரக நெருப்பினால் ஆன சாட்டைகளை கொண்டு அந்த முஸ்லிமுக்கு ஹத்து நிறைவேற்றப்படும். இந்த ஹதீஸை வாசிலா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கின்ற தாபிஈ இமாம் மக்ஹூல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் அவருடைய மாணவர் கேட்கிறார், இமாம் அவர்களே, ஒரு காஃபிரை ஏசுவதென்றால், தரக்குறைவாக பேசுவதென்றால் அதில் ஒரு கடினமான வார்த்தை என்னவாக இருக்கலாம் என்று எங்களுக்கு விளக்கம் கூறுங்கள் என்று. ஒரு காஃபிரை தரக்குறைவாக பேசுவதென்றால், ஏசுவதென்றால் அதில் ஒரு கடுமையான வார்த்தை என்ன என்பதை நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள், அது உணர்த்துங்கள் என்பதாக கூறும்போது இமாம் அவர்கள் கூறினார்கள், ஒரு காஃபிரை பார்த்து எபுனல் காஃபிர், காஃபிரின் மகனே என்று அழைப்பது அவனை தரக்குறைவாக பேசுவது என்று. ஒரு காஃபிரை பார்த்து காஃபிரின் மகனே என்று சொல்வது உண்மை அதுதான், ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்வது அவரை ஏசுவது, அப்படி சொல்வது அவரை திட்டுவது, அவர் மீது அவதூறு கூறுவது, கதுப் செய்வது. அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய ஒழுக்க மாண்புகளை, சமுதாய சட்டங்களை நமக்கு வரையறுத்து கொடுத்திருக்கின்றார்கள். சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு முஸ்லிமுடைய எந்த ஒரு சொல்லும் செயலும் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்க முடியாது. இதில் எனக்கு மார்க்கத்தில் வழிகாட்டுதல் இல்லை, நான் என்னுடைய விருப்பப்படி நடந்து கொள்வேன் என்று எந்த ஒரு முஸ்லிமாலும் கூற முடியாது. அவனுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் அவனுடைய ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புறத்திலிருந்தும் வழிகாட்டுதல் இருக்கிறது. ஒருவர் தன்னுடைய உயிரை பாதுகாப்பது அவருக்கு எப்படி கடமையோ, அதற்கு என்ன அவருக்கு உரிமை இருக்கிறதோ, அதுபோன்றுதான் சமூகங்களிலே ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த மனிதர்களுடைய உயிரை பாதுகாப்பதும் இந்த மனிதர்களுடைய உடைமைகளை பாதுகாப்பதும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கின்றது. முஸ்லீம் அல்லாதவர் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் மீது அத்துமீறுவதை அல்லாஹ்வும் அனுமதி அளிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுமதி அளிக்கவில்லை. பழி வாங்கும் போது கூட ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்கிறார்? மக்காவிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா சென்ற போது இவ்வளவு ஒரு அருமையான, ஒரு ஆசை நிறைந்த, இறை அன்பும் தக்குவாவும் நிறைந்த ஒரு பயணமாக இருந்திருக்கும். அல்லாஹுடைய தூதரும் 1400 தோழர்களும் அல்லாஹ்வுடைய வீட்டை காண வேண்டும் என்று எவ்வளவு ஆர்வத்தில் ஆசையில் இருந்திருப்பார்கள். மக்காவை விட்டு பிரிந்து செல்லும் போதே அழுதவர்களாக, துடி துடித்தவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். மக்கா, உன்னை விட்டு நான் செல்ல வேண்டும் என்ற ஆசை இல்லை. இந்த ஊர் மக்கள் என்னை வெளியேற்றி இருக்கவில்லை என்றால் வேறு ஒரு ஊரிலே சென்று நான் குடியேறி இருக்க மாட்டேன். அல்லாஹ்வின் பூமியிலே நீ எனக்கு விருப்பமான பூமி, அல்லாஹ்வின் பூமியிலே எனக்கு நீ பிடித்தமான பூமி என்று அழுதவர்களாக மக்காவை விட்டு சென்றார்கள். அந்த மக்காவை பார்க்க வேண்டும், அந்த காபாவை காண வேண்டும் என்ற ஆசையிலே அல்லாஹ்வுடைய தூதரும் 1400 தோழர்களும் மதீனாவிலிருந்து தல்பியா கூறியவர்களாக வந்து சேர்ந்தார்கள். ஆனால் ஹுதைபியா வந்தவுடன் அங்கே நின்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய விதி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடு இருந்தால் அந்த நேரத்திலே மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை அந்த 1400 தோழர்களை கொண்டு நடத்தி இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆண்டு ஹஜ் செய்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. குறைஷிகள் ஒரே மனதோடு முற்றிலுமாக தடுத்து விட்டார்கள். நாங்கள் உங்களை காபாவிற்குள் செல்வதற்கு, மக்காவிற்குள் நீங்கள் நுழைவதற்கு அனுமதிக்க மாட்டோம். நீங்கள் எஹ்ராமுடைய உடையில் குர்பானி பிராணிகளோடு வந்திருந்தாலும் சரியே, நீங்கள் திரும்ப செல்லுங்கள். அடுத்த வருடம் வேண்டுமானால் 3 நாட்கள் உங்களுக்கு அனுமதி அளிப்போம், அப்போது நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரையும் அந்த உண்மையான மூமின்கள் நபித்தோழர்களையும் அன்சாரிகளையும் அவர்கள் திருப்பி விடுகின்றார்கள். சகோதரர்களே, காபிர்களிடத்திலே பழி வாங்க வேண்டும், அவர்கள் அறியாத நேரத்திலே அவர்களை கொல்வதற்கு அனுமதி உண்டு. அவர்கள் உஷாராக இல்லாத நேரத்திலே அவர்களிடத்திலே பழி தீர்க்கலாம் என்று இருந்திருந்தால் இந்த சந்தர்ப்பத்திற்கு பிறகு எத்தனையோ கொலைகளை அல்லாஹ்வுடைய தூதராலும் நபி தோழர்களாலும் நிகழ்த்தி இருக்க முடியும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவான ஒரு வசனத்தை சூரத்துல் மாயிதாவுடைய 2வது வசனத்திலே இறக்கினான். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனானு கௌமின் அன் சத்தூக்கும் அனில் மஸ்ஜிதில் ஹராம் அன் தஅதது. மூமின்களே, புனிதமான மஸ்ஜிதை விட்டு அவர்கள் உங்களை தடுத்ததால் அவர்கள் மீது உங்களுக்கு உள்ள கோபம், புனிதமான மஸ்ஜிதை விட்டு அவர்கள் உங்களை தடுத்ததால் அவர்களிடம் பழிவாங்க வேண்டும் என்ற அவர்கள் மீது இருக்கக்கூடிய உங்களுக்குள்ள கோபம் உங்களை வரம்பு மீற வைத்து விட வேண்டாம். அவர்கள் மீது வரம்பு மீறி உங்களை குற்றவாளிகளாக, அல்லாஹ்விற்கு முன்னால் பாவிகளாக உங்களை கொண்டு வந்து நிறுத்திவிட வேண்டாம். எதிலும் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சகோதரர்களே நினைத்து பாருங்கள். ஒரு முஸ்லீம் அநீதி இழைக்கப்படலாம், ஒரு முஸ்லீம் பல இன்னல்களுக்கு அவன் ஆளாக்கப்படலாம், ஆனால் அந்த இன்னல்களுக்காக அவன் அநீதி இழைப்பவனாக மாறிவிடுவதற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அனுமதி இல்லை. ஒரு முஸ்லீமுக்கு செய்யப்படக்கூடிய அந்த அநீதி நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய கூலியாகவும் சொர்க்கமாகவும் அமையும். அநியாயக்காரர்கள் எந்த இடத்திற்கு திரும்ப போகிறார்கள் என்பதை அதி விரைவிலே அவர்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்வார்கள் என்ற எச்சரிக்கையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே நேரத்தில் ஒரு உயிரை சமூகத்திலே ஒப்பந்தம் செய்து வாழும் போது, ஒரு சமூகமாக வாழும் போது, ஒரு நாட்டிலே வாழும் பொழுது அங்கே நமக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர்களை ஹக்கில்லாமல் கொள்வதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அறவே ஏற்றுக்கொள்ளவில்லை. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், மன் கதல முஆஹதன் லம் யரிஹ் ராயிஹத்தல் ஜன்னஹ் வ இன்ன ரீஹஹா தூஜது மின் மஸீரத்தி 40 ஆமா. யார் ஒருவர் ஒப்பந்தம் செய்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நாட்டிலே பிற சமூகத்தைச் சேர்ந்த இன்னொருவரை கொன்று விடுவாரோ, மன் கத்தல முஆஹதன், நம்மோடு ஒப்பந்தம் செய்து கொண்ட ஒரு மனிதரை யார் கொல்வாரோ அந்த மனிதர் சொர்க்கத்தின் வாடையை நுகர முடியாது. லம் யரிஹ் ராயிஹத்தல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாடையை அவர் நுகர முடியாது. அந்த சொர்க்கத்தின் வாடையோ 40 ஆண்டுகள் தூரத்தில் இருந்தால் கூட ஒரு மனிதருக்கு கிடைக்கும். சொர்க்கத்திலிருந்து 40 ஆண்டுகள் தொலைவில் இருந்தால் கூட அந்த சொர்க்கத்தின் வாடையை நுகர முடியும் என்று இருக்க, சகோதரர்களே, யார் ஒருவர் ஒரு முஆஹதை, பிற மதத்தைச் சேர்ந்தவர்கள் சமூக ஒரே நாட்டிலே வாழக்கூடியவர்கள் அவரை அவர் காஃபிர் என்று கூறி கொன்று விடுவாரோ, கவனமாக பாருங்கள், ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நபிமொழியும் எவ்வளவு கருத்தாழங்களை கொண்டது என்பதை சிந்தித்து பாருங்கள். மன் கத்தல முஆஹதன், யார் ஒப்பந்தக்காரரை கொல்வாரோ, லம் யரிஹ் ராயிஹத்தல் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லவில்லை அவர் நரகத்திற்கு செல்வார் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்று, அதே கருத்தை தான் சொன்னார்கள். ஆனால் எவ்வளவு ஆழமாக சொன்னார்கள் யோசித்து பாருங்கள். கருத்து அதுதான், அந்த மனிதர் சொர்க்கம் செல்ல மாட்டார், அந்த மனிதர் நரகத்திற்கு செல்வார், கருத்து அதுதான். ஆனால் அந்த கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கொண்டு சொன்னார்கள். எப்படி? அவர் சொர்க்கத்தின் வாடையை நுகர மாட்டார், 40 ஆண்டுகள் தொலைவில் இருந்தால் கூட கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தின் நறுமணம் இந்த மனிதருக்கு கிடைக்காது, அந்த அளவு சொர்க்கத்திலிருந்து இவர் நிராசையாக்கப்பட்டு விடுவார். அன்பு சகோதரர்களே, ஒப்பந்தம் செய்து சமூகமாக வாழும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய ஒரு இணக்கத்தையும் ஒரு அன்பையும் ஒரு மரியாதையும் கடைபிடித்தார்கள் தெரியுமா? இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், மஸ்ஜித் நபவியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருந்த போது ஒரு யஹூதியுடைய ஜனாதா அந்த வழியாக சுமந்து செல்லப்பட்டது. உங்களுக்கு தெரியும், ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நபியே, மூமின்களுக்கு பகைமையால் கடுமையானவர்கள் இந்த யூதர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ்வை ஏழை என்றும் தங்களை பணக்காரன் என்றும் கூறியவர்கள், அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டு விட்டது என்று கூறியவர்கள், நபிமார்களை கொன்றவர்கள், நல்லவர்களை கொன்றவர்கள், இப்படி ஏராளமான பழிகளையும் ஏராளமான குற்றங்களையும் தங்களுக்குள் சுமந்து கொண்டவர்கள் அந்த யூதர்கள். குர்ஆனிலே மனிதர்களிலேயே மோசமானவர்கள் என்று அவர்களுடைய குற்றங்களால் அல்லாஹுவால் வர்ணிக்கப்பட்டவர்கள். இருந்தும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தபோது அவர்களோடு சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள், அவர்களோடு இணக்க ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். ஒரு சமூகமாக நாம் மதீனாவிலே வாழ்வோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் உதவிக்கு வர வேண்டும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் உதவிக்கு வருவோம், உங்களை யாராவது எதிர்த்தால் தாக்கினால் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், எங்களை தாக்கினால் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், இப்படியாக சமாதானம் செய்து ஒப்பந்தம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே ஒரு யஹூதியின் ஜனாதா செல்கிறது. அவர்கள் கொள்கையில் இத்தனை முரண்பட்டவர்களே, இவ்வளவு பழிகளை குர்ஆன் சொல்லுகிறது, அதற்குரிய தண்டனை அல்லாஹ் கொடுப்பான். தண்டனை கொடுப்பவர்களோ விசாரிப்பவர்களோ நீங்களும் அல்ல நானும் அல்ல. இன்னமா அந்த முதக்கிர்
லஸ்த அலைஹிம் பிமுசைத்திர் இல்லா மன் தவல்லா வகஃபர் இன்ன இலைனா இயாபஹும் ثم இன்ன அலைனா ஹிஸாபஹும். ரப்பு சொல்கிறார், நபியே உங்களுடைய பொறுப்பு என்ன? அறிவுரை கூறுங்கள், உபதேசம் செய்யுங்கள். இன்னமா அன்த முதக்கிர் லஸ்த அலைஹிம் பிமுசைத்திர், அவர்களை தண்டிப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்கள். அவர்களை தண்டிப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்களை அடக்குமுறை செய்யக்கூடியவர்கள் அல்ல நீங்கள். நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். நீங்கள் உபதேசம் செய்யக்கூடியவர் யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இல்லாமன் தவல்லா வகபர், யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யார் நிராகரிக்கிறார்களோ அவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். இன்னமா இலைனா இன்ன இலைனா ஐயாபகும், அவர்கள் நம்மிடம் திரும்ப வருவார்கள். சும்ம இன்ன அலைனா ஹிதாபகும், அவர்களை நாம் விசாரிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர்களை நாம் விசாரிப்போம், அவர்களுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை மறுமையில் கொடுப்பதற்கு அவர்களுடைய ரப்பு போதுமானவன். நீங்கள் யார்? நீங்கள் அறிவுரை சொல்லக்கூடியவன். நீங்கள் யார்? வழிகாட்டக்கூடியவன். நீங்கள் யார்? என்னுடைய தூது செய்திகளை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய நபி நீங்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்க யஹூதியின் ஜனாசா செல்கிறது. கண்டிப்பாக யார் மார்க்கம் வந்தது என்பதை தெரிந்து கொண்டும் அவர் இஸ்லாமை ஏற்காமல் தனது இறை நிராகரிப்பிலே மரணிக்கிறாரோ அவர் நரகம் செல்வார் என்பதிலே குர்ஆன் திருத்தமாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய கூற்றும். ஆனால் அவர் நரகவாதியாக இருப்பதால், அவர் நரகவாதியாக இருப்பதால் சமூகத்தில் ஒரு சக மனிதனாக இருப்பதையும் அவர்களுடைய உறவுக்காரர்கள் இந்த நேரத்திலே படக்கூடிய அந்த துன்பத்தையும் உணர்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யஹூதியின் ஜனாசாவை பார்த்து எழுந்து நின்றார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த வசனம் தெரியாது? இன்னல்லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன் ஃபீ நாரி ஜஹன்னம காலிதீன ஃபீஹா உலாயிகஹும் ஷர்ருல் பரியா. யார் வேதக்காரர்களில் அல்லாஹ்வை நிராகரித்தார்களோ, யார் இணை வைத்தார்களோ அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள். அதிலே அவர்கள் படைப்புகளிலே மிக கெட்டவர்கள் என்று அல்லாஹ் கூறிய அந்த வசனம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது. கண்டிப்பாக தெரியும், அவர்கள் மீதுதான் அந்த வசனம் இறக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில் அந்த வசனத்தை ஓதினார்கள். ஆனால் சமூகம், சமுதாயம், கூட்டு வாழ்க்கை, சமூக வாழ்க்கை என்று வந்தவுடன் அவர்களுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய அந்த மான மரியாதைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பேணினார்கள்? இந்த சமுதாய மக்களுக்கு மார்க்க பற்று என்று வந்துவிட்டால் அடுத்து அவர்களுடைய உள்ளத்தில் வரக்கூடியதே பிற சமூக மக்களை வெறுக்க வேண்டும் என்பது. ஒன்று இப்படி, மற்றொன்று எப்படி அவர்களோடு இணக்கமாக வாழ வேண்டும் என்றால் அவர்களுடைய கலாச்சாரத்திலேயே அப்படியே கரைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த இரண்டும் இந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு நிலைப்பாடு. அவர்களோடு இணக்கமாக வாழ வேண்டும் என்பதற்கு அவர்களுடைய கலாச்சாரத்தில் நாம் உருகிவிட வேண்டும் என்பது அர்த்தமல்ல. நாம் நம்முடைய இஸ்லாமிய அடையாளங்களோடு, நம்முடைய மார்க்கப்பற்றோடு, நம்முடைய வணக்க வழிபாடுகளோடு, நம்முடைய ஆடை அலங்காரங்களோடு வாழக்கூடிய அதே நேரத்தில் அவர்களுக்கு என்ன உரிமைகள், கடமைகள், மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுகிறதோ, அவர்களுக்கு என்ன விதமான ஆதரவுகள் தேவைப்படுகின்றதோ அதை நாம் செய்வோம், அதற்குரிய கடமையை நாம் நிறைவேற்றுவோம். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படிப்பட்ட அந்த ஒற்றுமையையும் சமூக பிணைப்பையும் வலியுறுத்தினார்களோ அதை நாம் நிறைவேற்றுவோம். அல்லாஹ் கூறுகின்றான் وَلَمْ يُخْرِجُوكُمْ مِنْ دِيَارِكُمْ أَنْ تَبَرُّوهُمْ وَتُقْسِطُوا إِلَيْهِمْ إِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُقْسِطِينَ. உங்களில் உங்களிடத்திலே உங்களுடைய மார்க்கத்தில் யார் உங்களோடு சண்டை செய்யவில்லையோ, உங்களது ஊரை விட்டு உங்களை யார் வெளியேற்றவில்லையோ,
யார் உங்களது மார்க்கத்தில் உங்களிடத்திலே சண்டை செய்யவில்லையோ, உங்களது ஊரை விட்டு உங்களை வெளியேற்றவில்லையோ, யார் உங்களோடு இணக்கமாக வாழுகிறார்களோ அவர்களுக்கு அந்த பர்ரூஹும், அவர்களுக்கு நீங்கள் நன்மைகளையும் உபகாரங்களையும் செய்வதையும், அவர்களுக்கு நீங்கள் மீதம் செலுத்துவதையும் அல்லாஹ் ஒரு காலம் தடுக்கவில்லை. நீதமானவர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கின்றார். எப்படிப்பட்ட அழுத்தமான திருத்தமான வழிகாட்டுதல் பாருங்கள். இந்த யஹூதியின் ஜனாதாவை பார்த்து ரசூலுல்லாஹ் எழுந்தார்கள். எத்தனை காரணங்களுக்காக இருக்கலாம், சமூகத்திலே நடந்துவிட்ட ஒரு இந்த முசீபத், மௌத் என்பது ஒரு முசீபத், அந்த உறவினர்கள் கவலையில் இருப்பார்கள், அந்த உறவினர்கள் அவரை பிரிந்த அந்த துக்கத்திலே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும் யஹூதியின் ஜனாசா தான் என்று, அவர்கள் நம்மோடு இணக்கமாக பல நேரங்களிலே இருக்கவில்லை என்பது தெரியும். இருந்தாலும் ஒரு சமூகம், ஒரு சமுதாயம், மதீனா என்ற ஒரு நகரத்திலே நாம் வாழ்கிறோம், அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு துயரம் நடந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஜனாசாவை பார்த்து எழுந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே சில தோழர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இன்னஹா ஜனாஸது யஹூதியின், அது ஒரு யஹூதியுடைய ஜனாசாவாயிற்றே. அல்லாஹ்வின் தூதரே, அது ஒரு யஹூதியுடைய ஜனாசாவாயிற்றே, நீங்கள் அதற்காக எழுந்து நிற்கிறீர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பிலே சொன்னார்கள், இதா ரஐதுமுல் ஜனாஸத ஃபகூமூ, ஜனாசா யாருடையதாக இருந்தாலும் சரி, ஜனாசாவை பார்த்தால் நீங்கள் அந்த ஜனாசா உங்களை விட்டு கடந்து செல்கின்றவரை நீங்கள் எழுந்து நில்லுங்கள் என்று. மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அதுவும் அல்லாஹ் படைத்த ஒரு ஆன்மாதானே என்பதாக, அதுவும் அல்லாஹ் படைத்த ஒரு ஆன்மாதானே என்பதாக. ஏன் சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் இப்படித்தான் நமக்கு வழிகாட்டுகின்றான். ஆதமின் சந்ததிகளை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம், ஆதமின் சந்ததிகளை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். அறிஞர்கள் கூறுகிறார்கள், ஆதமுடைய சந்ததிகள் என்று வரும்போது இதிலே அல்லாஹு தாலாவுடைய இந்த வசனம், மூமின்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று மட்டும் வரவில்லை, உலக வாழ்க்கையை பொறுத்தவரை ஆதமின் மக்களை, மனித இனத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். அவர்களில் மூமின்கள் இருப்பார்கள், அவர்களிலே மூமின் அல்லாதவர்களும் இருப்பார்கள். இதை தெரிந்துதான் ரப்புல் ஆலமீன் கூறுகிறார். ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, ரப்புல் ஆலமீன் நமக்கு எவ்வளவு அழகான வழிகாட்டுதலை சொல்கிறான் பாருங்கள். சூரத்துல் முஃமினுடைய 96வது வசனத்தை படித்து பாருங்கள். கண்டிப்பாக சில நேரங்களிலே சமூகமாக வாழும்போது முஸ்லிம் அல்லாத பிற மக்களிடத்திலிருந்து நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், நமக்கு ஏதாவது நம்முடைய உள்ளங்களை துன்புறுத்தும்படியான வார்த்தைகள் வரலாம், அவர்கள் பேசலாம், எழுதலாம், கண்டிப்பாக நடக்கலாம். இது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்பேற்பட்ட வழிகாட்டுதலை கொடுக்கின்றான் பாருங்கள். குர்ஆனுடைய சில வசனங்களை நீங்கள் எடுத்து படித்து பார்க்க வேண்டும். சூரத்துல் முஃமினுடைய 96வது வசனத்திலே ரப்பு சொல்கின்றான், இதுஃபா பில்லதி ஹிய அஹ்சனு சய்யிஆ, இதுஃபா பில்லதி ஹிய அஹ்சனு சய்யிஆ, நஹ்னு அஅலமு பிமா யஸிஃபூன். நபியே, அந்த காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள் உங்கள் விஷயத்திலும் மூமின்கள் விஷயத்திலும் எப்படி பேசுகிறார்கள் என்பதை நாம் அறிவோம். எப்படி சொல்கிறோம், நஹ்னு அஅலமு பிமா யஸிஃபூன், அல்லாஹ்வை எப்படி திட்டுகிறார்கள், உங்களை எப்படி திட்டுகிறார்கள், மூமின்களுக்கு எப்படி மன வேதனை கொடுக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். இருப்பினும் நபியே, நீங்கள் இது ஃபபில்லதி ஹிய அஹ்சனு சய்யிஆ, அவர்கள் செய்த அந்த தீய பேச்சுகளுக்கு, அவர்கள் பேசிய அந்த தீய பேச்சுகளுக்கு, அவர்கள் மூலமாக உங்களுடைய மனதுக்கு வேதனை கொடுத்த அந்த தீய வார்த்தைகளுக்கு பதிலாக தீய வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள், அழகிய வார்த்தைகளை கொண்டு அதை நீங்கள் தடுங்கள். யாருக்கு ரப்பு சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, அல்லாஹ்வுடைய தூதரை ஏசுவதை விடவா மிகப்பெரிய ஒரு பாவம் இந்த உலகத்திலே இருக்க முடியும்? அல்லாஹ் சொல்லுகிட்டான், நபியே அவர்கள் எப்படி உங்களை ஏசுகிறார்கள் என்று எனக்கு தெரியும். அவர்களுடைய ஏச்சுக்கு, அவர்களுடைய அந்த திட்டுதலுக்கு, அவர்களின் கெட்ட வார்த்தைகளுக்கு கெட்ட வார்த்தைகளை கொண்டு பதில் சொல்லாதீர்கள், அழகிய வார்த்தைகளை கொண்டு பதில் சொல்லுங்கள். அடுத்து சூரா ஃபுஸ்ஸிலத்துடைய 24, 25, 26 வசனங்களை படித்து பாருங்கள். ரப்பு மேலும் சொல்கிறான், நபியே தீய வார்த்தைகளை அழகிய வார்த்தைகளை கொண்டு தடுங்கள், அப்படி நீங்கள் தடுத்தால் உங்களை எதிர்க்கக்கூடிய, உங்களோடு பகைமை பாராட்டக்கூடியவனும் உங்களுக்கு நண்பனாக மாறிவிடுவார், உங்களுக்கு இணக்கமானவனாக மாறிவிடுவார். வலா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு வலா யுலக்காஹா இல்லா தூ ஹத்தின் அதீம். இத்தகைய ஒரு மனப்பக்குவம், ஒருவர் நம்மை ஏசுகிறார், நமது நபியை ஏசுகிறார், நமது மார்க்கத்தை ஏசுகிறார், நமக்கு மனவேதனைகளை கொடுக்கின்றார், இருந்தும் நல்ல வார்த்தைகளை பேசி அவருடைய தீமையை நுட்பமான ஞானமான அந்த அணுகுமுறைகளை கொண்டு எதிர்ப்பது, ஞானமான அணுகுமுறைகளை கொண்டு அதற்குரிய பதிலை கொடுப்பது. அல்லாஹ் சொல்கிறான், இது சிரமம்தான், இது ஒரு மனதுக்கு போராட்டம்தான். அவன் ஏச நாம் அவனுக்கு வாழ்த்து கூற, அவன் நம்முடைய நமக்கு மன வேதனை கொடுக்க, நம்முடைய மார்க்கத்திலே நம்மை அவன் துன்புறுத்த, அவனோடு நாம் அவனுக்கு நாம் அழகிய முறையிலே பதில் கொடுப்பது என்பது மனதுக்கு கஷ்டமான ஒன்றுதான். அல்லாஹ் சொல்கிறான், ஆம், இது பொறுமையாளர்களுக்குத்தான் சாத்தியம், மிகப்பெரிய இறை பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்களுக்குத்தான் இத்தகைய இந்த அணுகுமுறை கையாள முடியும் என்று. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மூமின்களே, அத்தகைய பொறுமையாளர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இறை பாக்கியத்தை, இறை அருளை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் அப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனிலே பல இடங்களிலே தக்வா உள்ளவர்கள் இதை செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அதற்கு என்ன அர்த்தம்? என்ற தக்வா இல்லை, நான் செய்ய மாட்டேன்னு சொல்றது அர்த்தம். அல்லாஹ் பல இடங்களிலே சொல்வான், நல்லவர்கள் இதை செய்வார்கள் என்று. அதற்கு என்ன அர்த்தம்? நான் நல்லவன் இல்லை எனவே செய்ய மாட்டேன் என்று சொல்வதா? அல்லாஹ் என்னையும் நல்லவனாக ஆக்கு, நான் அப்படி நடந்து கொள்வேன் என்று உறுதி எடுக்க வேண்டுமா? அன்பு சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த சட்டங்களை கவனியுங்கள். சூரத்துல் பக்கராவுடைய 82 வசனத்தை படித்து பாருங்கள். தொழுகை இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது, இன்னும் பல கடமைகள் இருக்கின்றன. ரப்புல் ஆலமீன் அந்த கடமைகளை எல்லாம் இரண்டாவதாக கூறி அந்த கடமைகளுக்கு முன்பாக ஒரு கடமையை சொல்லுகின்றார். தொழுகை, நோன்பு எவ்வளவு பெரிய கடமை, அந்த கடமைக்கு முன்பாக ஒரு கடமையை சொல்லுகின்றான். நீங்கள் மக்களோடு அழகியதை பேசுங்கள். நீங்கள் குர்ஆன் விரிவுரையாளர்களிடத்தில் கேட்டால் உங்களுக்கு தெரியும், தஃப்ஸீரை படித்தால் உங்களுக்கு தெரியும், குர்ஆனிலே எங்கே பொதுவாக மக்கள் என்று சொல்லப்படுகின்றதோ இஸ்லாமிற்கு வெளியில் உள்ளவர்களை அல்லாஹ் கூறுவான். முஸ்லிம்களை அல்லாஹ் அழைக்கும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, யா இபாதி, என்னுடைய அடியார்களே என்று அழைப்பான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். வகூலு, நமக்கு சொல்லுகிறான், மூமின்களே நீங்கள் பேசுங்கள், லின்னாஸ் மக்களிடத்திலே, அதாவது உங்களை தவிர பிற மக்களிடத்தில் நீங்கள் உரையாடும் போது ஹுஸ்னா அழகிய வார்த்தைகளை கொண்டு உரையாடுங்கள் என்று கூறிவிட்டு, வஹகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்று முஸ்லிம்களுடைய நிலைகளில் சில மனிதர்களுடைய நிலைகளை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு மனிதர் தனது வாகனத்திலே வேகமாக வருகிறார் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று. அங்கே ஒரு முஸ்லிம் அல்லாதவர் இருக்கிறார், அவர் வாகனத்திலோ அல்லது சாதாரணமாக இருக்கிறார். நான் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று அந்த முஸ்லிம் அல்லாதவரிடத்திலே வழி கேட்டு எத்தகைய வன்மமான வார்த்தைகளையும் கடுமையான வார்த்தைகளையும் பலர் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எவ்வளவு அழகான வார்த்தைகளை பயன்படுத்தலாம், எப்படிப்பட்ட மனப்பக்குவம் இன்று சிலரால் வளர்க்கப்படுகிறது என்றால், எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் அதனுடைய தொடக்கமே ஒரு கடுமையான முகத்தோடு, ஒரு வெறுப்பான வார்த்தைகளை கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று. அந்த நேரத்திலே, நான் பள்ளிக்கு செல்ல வேண்டும், சிறிது வழி விடுகிறீர்களா என்று கேட்டால் எப்படி இருக்கும்? அதற்கு பதிலாக சண்டை செய்யும் விதமாக உனக்கு அறிவு இல்ல, பள்ளிக்கு போகணும், நீ இந்த மாதிரி ரோட்ல நிற்கிறிய, ரோட்ல வாகனத்தை நிறுத்திருக்கிறிய. சைத்தான் இது போன்ற வார்த்தைகளைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். சைத்தான் இது போன்ற வார்த்தைகளைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் உங்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகளை மூட்டுவதற்காக. ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் இஸ்ரா 53வது வசனம், وَقُلْ لِعِبَادِي يَقُولُ الَّتِي هِيَ أَحْسَنُ إِنَّ الشَّيْطَانَ يَنْزَغُ بَيْنَهُمْ إِنَّ الشَّيْطَانَ كَانَ لِلْإِنْسَانِ عَدُوًّا مُبِينًا. நபியே நீங்கள் கூறுங்கள், எனது அடியார்களுக்கு, எனது அடியார்களே நீங்கள் பிறரிடத்தில் பேசும்போது மிக மிக அழகான வார்த்தைகளை பேசுங்கள். எப்படி சொல்கிறார், மிக ஹியாஹத்தன் வார்த்தைகளிலேயே உரையாடல்களிலேயே எது மிக அழகானதோ அதை பேசட்டும். என் தெரியுமா, நீங்கள் கோபத்தில் பேச வேண்டும், நீங்கள் ஏச வேண்டும், கடுமையான வார்த்தைகளை கூற வேண்டும் என்று சைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஏன் தெரியுமா, அதன் மூலமாக உங்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவதற்கு. இன்ன சைத்தான எந்த உபைனகும், சைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அன்பு சகோதரர்களே, எத்தனையோ பிரச்சனைகளுக்கும் எத்தனையோ கலவரங்களுக்கும் சிறு வார்த்தைகள் தான் காரணமாக இருந்தது என்பதை யார் உணர்வார்கள் சகோதரர்களே? அல்லாஹு தஆலா காஃபிர்கள் நமக்கு வேதனை கொடுக்கும் போது, நம்முடைய மனதுக்கு மனதை காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை கூறும் போது நாம் எப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறான் தெரியுமா? இன்று நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்றால், நாம் என்ன இழித்த வாயுங்களா, நாம் என்ன சொத்தையா, நமக்கு என்ன வீரம் இல்லையா, நமக்கு என்ன தைரியம் இல்லையா, நாம் என்ன அப்படியா, இப்படியே விட்டால் அப்படியே ஆகிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு இதெல்லாம் தெரியாது. ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் ஃபுர்கானுடைய 63வது வசனத்தை படித்து பாருங்கள், வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூனா அலல் அர்தி ஹௌனா வஇذا ஹாதபஹுல் ஜாஹிலூனா காலூ ஸலாமா. ரஹ்மானுடைய அடியார்கள் யார் தெரியுமா, அவர்கள் எப்போதும் பணிவாகத்தான் இருப்பார்கள். பணிந்தவர்கள் எல்லாம் ஏமாளிகள் என்று எண்ணிவிடாதீர்கள். நீங்கள் பணியும் போது அல்லாஹ் உணர்த்து உங்களை உயர்த்துகின்றான். நீங்கள் விட்டு கொடுக்கும் போது அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்தை பெறுகிறீர்கள். உங்களை பாதுகாப்பதற்குண்டான ஏற்பாடுகளை, அந்த பாதுகாப்பை அல்லாஹ் செய்வான். மூமின்கள் பணிவாக இருப்பார்கள். ஜாஹில்கள் குறிப்பாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஜாஹில் என்று எங்கே கூறுகிறான் என்றால், முஸ்லிம் அல்லாதவர்களை, சிலை வணங்கக்கூடிய மக்களை, அல்லாஹுவை அறியாதவர்களை ஜாஹில் என்று அல்லாஹ் கூறுவான் குர்ஆனிலே. அதுதான் அல்லாஹுடைய வழக்கம். ஜாஹில்கள் உங்களிடத்திலே வந்து சச்சரவாக பேசினால் எப்படி பேசுவார்கள்? ஒன்று, முஸ்லிம் அல்லாதவர்களிலும் நம்மோடு இணக்கமானவர்கள், நம்மை மதிப்பவர்கள் என்று சிலர் இருப்பார்கள், அல்லது அதிகம் அவர்கள் தான் அதிகமானவர்கள். சிலர் இருப்பார்கள் நம்மீது குரோதம் உள்ளவர்கள், நம்மீது பகவி காட்டக்கூடியவர்கள், நம்மை வெறுப்பேற்ற வேண்டும், நம்முடைய உணர்வுகளை தூண்ட வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் இருப்பார்கள். அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், அத்தகைய அறியாத மக்கள் உங்களிடத்திலே வந்து பேசினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், காலு சலாமா, சலாம் என்று கூறிவிட்டு நீங்கள் சென்று விடுங்கள். அல்லாஹ் உன்னை பாதுகாக்கட்டும் இத்தகைய குழப்பம் செய்வதிலிருந்து, சண்டை சச்சரவுகளை மூட்டுவதிலிருந்து, சைத்தானிடமிருந்து அல்லாஹ் உன்னையும் என்னையும் பாதுகாப்பானாக, உன்னிடத்திலே சண்டை செய்வதிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, உனக்கும் எனக்கும் இடையிலே சலாமத் அல்லாஹு தஆலா பாதுகாப்பை ஏற்படுத்துவானாக, இணக்கத்தை ஏற்படுத்துவானாக, சலாமா என்று கூறிவிட்டு விலகிச் செல்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். இப்போது சொல்லுங்கள் பார்க்கலாம், சைத்தானும் நஃப்ஸும் நமக்கு ஒரு வழிகாட்டுகின்றார்கள், அல்லாஹ் நமக்கு ஒரு வழிகாட்டுகின்றான். யாருடைய வழியை பின்பற்றுவது, யாருடைய வழியை பின்பற்றினால் அல்லாஹு தஆலா நமக்கு நிம்மதியையும் அவனுடைய அருளையும் கொடுப்பான் என்று யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. சூரத்துல் கசசுடைய 54-55வது வசனத்திலே ரப்பு சொல்கிறான், வயதரவுன பில் ஹசனத்தி சையிஅ وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ وَإِذَا سَمِعُوا اللَّغْوَ أَعْرَضُوا عَنْهُ وَقَالُوا لَنَا أَعْمَالُنَا وَلَكُمْ أَعْمَالُكُمْ سَلَامٌ عَلَيْكُمْ لَا نَبْتَغِي الْجَاهِلِينَ சொல்கிறான் ரப்புல் ஆலமீன், மூமின்கள் அல்லாஹ்வின் அந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தீமைகளை கெட்ட வார்த்தைகளை நன்மைகளை கொண்டும் அழகிய வார்த்தைகளை கொண்டும் தடுப்பார்கள். இன்று எப்படி பேஸ்புக்கிலே அல்லது செய்திகளிலே அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நாங்கள் 100 வார்த்தைகளை எழுதுவோம் என்பதாக சில அறியாத மக்கள், உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அடிமையானவர்களுடைய நிலைப்பாடு இருப்பதை பார்க்கிறோம். ரப்பு இப்படி சொல்கிறார், அவர்களுடைய கெட்ட வார்த்தைகளுக்கும் கெட்ட பேச்சுகளையும் அழகிய வார்த்தைகளை கொண்டு அவர்கள் தடுப்பார்கள். நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து தர்மம் செய்வார்கள். அந்த பிற மக்களிடமிருந்து வீணான வார்த்தைகளை கேள்வியுற்றால், செவியுற்றால் அதை கண்டுகொள்ளாமல் புறக்கணித்து சென்று விடுவார்கள். இன்று எப்படி இருக்கிறது முஸ்லிம்களுடைய நிலை? அவன் ஒரு இடத்திலே கூறினான், அத்தோடு அது முடிந்து விட்டது, அல்லது எங்கோ எழுதினால் அத்தோடு அது முடிந்து விட்டது. இன்று முஸ்லிம்களின் அறியாமை இவர்கள் அதை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பேஸ்புக்குகளிலே, தங்களுடைய வாட்ஸ்அப்புகளிலே, இந்த பத்திரிகையில் இப்படி செய்து விட்டது, அந்த நாட்டிலே அப்படி ஒருவன் படம் எடுத்து விட்டான் என்பதை, அந்த காட்சிகளை இவர்கள் அதற்காகவே பார்த்துவிட்டு இப்படி இப்படி என்பதாக எழுதிக்கொண்டே செல்கிறார்களே. கடைசியில் என்ன ஆகிவிட்டது? இவர்களை கொண்டே இவர்களுடைய நிலைமையை கேவலப்படுத்தும்படி இந்த சைத்தானுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகி விடுகிறார்கள். பாருங்கள், ரப்பு சொல்கிறான், அடுத்து இவர்கள் என்ன செய்வார்கள்? அமாலுனா வலக்கும் அமாலுக்கும், எங்களுடைய அமல் எங்களுக்கு, உங்களது அமல் உங்களுக்கு. சலாமுன் அழைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். சைத்தானின் சேட்டைகளிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாக்கட்டும். உங்களிடம் சண்டை செய்வதிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்கட்டும். லா நப்தகில் ஜாஹிலீன், இத்தகைய அறியாத மக்களிடத்திலே சச்சரவு செய்வதற்கு கூட நாங்கள் விரும்பவில்லை என்று கூறி அந்த முஸ்லிம்கள் விலகிச் சென்று விடுவார்கள் என்று ரப்பு ஒழுக்கத்தை கற்றுத் தருகிறார். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவர். நம்முடைய சமூகத்திற்கு இப்போது தேவை எப்படி ஒரு இணக்கமான, ஒரு சுமூகமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது என்பதுதான். விஷமிகளும் குழப்பவாதிகளும் எங்கும் இருக்கலாம். அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு என்ன அறிவுரைகளை வழங்க வேண்டுமோ அறிஞர்களை கொண்டு அந்த அறிவுரைகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும். வாலிபர்களின் உணர்வுகளை தூண்டும்படியாகவோ, அல்லது சில தனி மனிதர்களின் சுய லாபத்திற்காக வாலிபர்களை பயன்படுத்துவதையோ ஒருகாலும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் அனுமதிக்க கூடாது. அது வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, வேறு எந்த விதமான வன்முறைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி அல்லாஹ்விற்கு அடிமையாக வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றும் போதுதான். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சைத்தானுக்கும் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் நாம் ஆளாகி விடக்கூடாது, அவர்களுக்கு கீழ்படிந்து விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய ஒழுக்க மாண்புகளையும் அல்லாஹ்வுடைய வேதத்தின் கட்டளைகளையும் நபியின் சுன்னாவையும் பின்பற்றி வாழக்கூடிய சிறந்த மக்களில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சமுதாய மக்களை, வாலிபர்களை, நம்முடைய ஆண்களை பெண்களை பாதுகாத்து நேரான வழியிலே நடத்த வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் வழிகேடர்களின் சிந்தனைக்கோ குழப்பவாதிகளின் வழிகாட்டுதல்களுக்கோ ஆளாகி அவர்கள் இவ்வுலகத்திலும் மறுவுலகிலும் நஷ்டவாளிகளாக ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாத்து அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ அல்அஸீம லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் الرحيم